நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 21 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழக தலைமைச் செயலரின் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
தலைமைச் செயலாளருக்கு மிக அதிகமாக தொடர்புடைய இன்னொரு நபர் ரெட்டி அவர்கள் வீட்டில் பல கோடி ரூபாய் கட்டிகள், தங்க கட்டிகள், பெட்டி பெட்டியாக நோட்டுகள்.
இலங்கையின் வடமாகாண பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்பட்ட அமளி குறித்த செய்தி. ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. பெர்லினில் கிறிஸ்துமஸ் சந்தையில் வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்திய லாரியில் துனிஷியாவை சேர்ந்த அகதியின் அடையாள காகிதங்கள் கிடைத்தமையால் அவரை போலீசார் தேடி வருவதாக ஜெர்மன் ஊடகங்கள்
தெரிவிக்கின்றன.
ஜெர்மனியின் வடமேற்கு மாநிலமான நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் உள்ள குடியேறிகளுக்கான விடுதியில் சந்தேக நபர் தங்கியிருந்ததாக கூறப்படுவதால் அங்கு தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. அந்த சந்தேக நபர் கடந்த வருடம் ஜெர்மனிக்கு வந்ததாகவும் அவரின் தஞ்சம் கோரும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிழக்கு அலப்போவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் எஞ்சியுள்ள மக்களை வெளியேற்றும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளர்ச்சியாளர்களின் பகுதிக்கு வெளியே உள்ள சாலை சந்திப்பில் 5 பேருந்துகள் புறப்படுவதை காட்டிய அரசு தொலைக்காட்சி அந்த பேருந்துகள் அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவித்துள்ளது. மக்களை வெளியேற்றும் பணி மீண்டும் தொடங்கியதாக ஐநா அதிகாரி ஒருவரும் தெரிவித்துள்ளார். முன்னதாக 60 பேருந்துகள் கொண்ட தொடரணி மக்களை வெளியேற்றும் பணியை மீண்டும் தொடங்குவதற்காக பல மணி நேரம் காத்து கிடந்தது. ஆனால் அதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. காங்கோவில் தனது பதவிக்காலத்தின் முடிவில் பதவியை விட்டு இறங்க மறுக்கும் அதிபர் ஜோசப் கபிலாவிற்கு எதிராக சர்வதேச நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. தற்போதுள்ள சூழ்நிலை தொடர்ந்தால் அதிபருக்கு எதிராக தடைகளை கொண்டுவர ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்கப்படும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. காங்கோவின் ஜனநாயக குடியரசின் வளர்ச்சிக்கான உதவிகள் குறித்த பேச்சுவார்த்தையை ஜெர்மனி காலவரையின்றி ஒத்திவைத்துள்ளது. காங்கோவில் செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற்ற வன்முறை போராட்டங்களுக்கு பிறகு நாட்டில் அமைதி நிலவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருந்த கிழக்கு அலப்போவில் உள்ள நிலைமை குறித்து ட்விட்டர் வலைதளத்தில் கருத்து வெளியிட்ட பானா அலாபெட் என்ற 7 சிரியா நாட்டு சிறுமி துருக்கி அதிபர் எர்துவானை சந்தித்துள்ளார். அங்காராவில் உள்ள துருக்கி அதிபர் மாளிகையில் பானா மற்றும் அவரது தம்பி ஆகியோர் எர்துவானின் மடியில் அமர்ந்திருப்பது படம் பிடிக்கப்பட்டுள்ளது. அலப்போவில் உள்ள குழந்தைகளை ஆதரித்ததற்கும் போரிலிருந்து தங்களை விடுவித்ததற்கும் நன்றி என்று பானா நன்றி தெரிவிக்கும் ஒரு சிறு காணொலியும் வெளிவந்துள்ளது. பானா ட்விட்டர் வலைதளத்தில் அவரது நண்பர்களின் மரணம் முதல் இயல்பான ஒரு வாழ்வை மேற்கொள்ள அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வரை அனைத்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகெங்கும் நடைபெறும் மனித கடத்தலில் பாதிக்கப்படும் 1/3 குழந்தைகளாக உள்ளனர் என ஐநாவின் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் குற்றவியல் அலுவலகத்தின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஹாராவிற்கு தெற்கே உள்ள ஆப்பிரிக்க நாடுகள், கரீபியன் மற்றும் மத்திய அமெரிக்க பிராந்தியங்களில் இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளதாகவும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களில் 60% மேலானோர் குழந்தைகளாக உள்ளனர் என ஐநா முகமை தெரிவிக்கிறது. மேலும் கடத்தப்படும் 10 பேர் 7 சிறுமிகளாகவோ அல்லது பெண்களாகவோ உள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக தலைமைச் செயலர் ராமமோகனராவின் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகனராவ் மற்றும் அவரது உறவினர்கள் வீடு அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக 30 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 5 கிலோ தங்கமும் சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமமோகனராவ், அவரது மகன் விவேக் மற்றும் ராமமோகனராவின் உறவினர்களின் வீடுகள் அலுவலகங்களில் இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. சென்னை அண்ணாநகர், திருவான்மையூர், ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் மற்றும் பெங்களூர் என 13 இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் தமிழக தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள ராமமோகனராவின் அலுவலகத்திலும் அவரது உதவியாளரின் அறையிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகளில் 30 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் 5 கிலோ அளவுக்கு தங்கமும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வரலாற்றில் இல்லாத வகையில் பதவியில் இருக்கும் தலைமைச் செயலாளர் ஒருவரது வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் இருக்கும்போதே அங்கு சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பாக தொழிலதிபரான சேகர் ரெட்டி மற்றும் அவரது கூட்டாளிகளின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய போது 136 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டது. அதில் 34 கோடி ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக கிடைத்தது. மேலும் 177 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளும் கிடைத்தன. இதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சோதனைகளை அடுத்து தமிழக தலைமைச் செயலாளரை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் கூறியுள்ளன. தமிழக தலைமைச் செயலரது வீட்டிலேயே வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
தலைமைச் செயலாளருடைய இல்லத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த ரைடுகள் நடந்திருப்பது என்பது தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தலைகுனிவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக உண்மை நிலை என்ன என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு நல்ல விளக்கத்தை தர வேண்டும்.
ஆனால் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கே கேடு விளைவிக்கும் செயல் என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்ட எல்லா இடங்களிலும் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டனர். தலைமைச் செயலகத்திலும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் தொழிலதிபரும் திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் உறுப்பினருமான சேகர் ரெட்டியும் அவரது சகோதரர் ஸ்ரீனிவாசலுவும் இன்று கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜனவரி 3 வரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர்.
முரளிதரன். வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக தலைமைச் செயலரின் வீடு மற்றும் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தியதை கண்டித்து மேற்குவங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து பிஜேபியின் தமிழக செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டேன்.
அதாவது மம்தா பானர்ஜி இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கு முதலில் அவர்கள் வருத்தப்பட வேண்டும். ஏன்னா அவங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருமான வரித்துறை ஒரு தகுந்த ஆதாரம் இல்லாம ஒரு சீஃப் செக்ரட்டரியோட அலுவலகம் மட்டும் இல்ல, அவர்களை சார்ந்த 10 நிறுவனங்கள், அவரது தலைமைச் செயலகத்தின் அலுவலகம், இவ்வளவுலயும் வந்து அவர்கள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். வருமான வரித்துறை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் செய்திருக்க மாட்டார்கள். ஒன்று, ஒருவேளை ஆதாரம் இருந்து அவர்கள் செய்தாலும் உங்கள் ஒரு அங்க எவிடன்ஸ் எதுவும் இல்ல, அங்க எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை, எந்த ஆவணமும் இல்லை என்றால் வெளிப்படையாக எந்த ஆவணமும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போக போகிறார். ஆனால் அந்த தலைமைச் செயலாளருக்கு மிக அதிகமாக தொடர்புடைய இன்னொரு நபர் ரெட்டி அவர்கள் வீட்டில் பல 100,000 ரூபாய் மட்டுமல்ல, 10 கோடி ரூபாய் கட்டிகள், தங்க கட்டிகள், பெட்டி பெட்டியாக நோட்டுகள், இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசிடம் இருந்து அவர்கள் கான்ட்ராக்ட் பெற்றதாக தகவல் இருக்கிறது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட ரூபாய் 171 கோடி தான். அப்போ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இதுல வந்து ஆதாரம் இருக்கிறது. நிச்சயமாக வருமான வரித்துறை எந்தவித சிறு அது பொத்தாம்பதோ போய் திடீர்னு நானு சோதனைக்கு போகிறேன்னு அவங்க முடிவு எடுத்திருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இது உண்மையிலேயே கருப்பு பண ஒழிப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட விதிவிலக்காக மாட்டார்கள் என்பதை இந்த பாரத தேசம் முதல் முதலாக பார்க்கிறது.
காலம், அதாவது இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு ரெய்டு வந்து இதுவரைக்கும் தமிழகத்துல நடந்ததில்ல, இப்ப வந்து ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் இது நடந்திருக்குதா, அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க.
இப்பதானே டிமோனிடைசேஷன் வந்திருக்கு. டிமோனிடைசேஷன் எப்ப வந்திருக்கு?
பிஜேபி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே அவங்களுடைய முக்கியமான கொள்கையா வந்து இந்த கருப்பு பண ஒழிப்பும் ஊழல் எதிர்ப்பும் தானே முக்கியமா சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்ப ஒரு திட்டத்தை வலுவாக நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த திட்டத்தின் தொடர்புடைய இதுல வந்து கருப்பு பண ஒழிப்பு மட்டும் இல்ல, ஊழல் ஒழிப்பும் இதோட கொள்கை. ஆக இந்த கருப்பு பண ஒழிப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அது எந்தெந்த வகையிலும் அதில் மற்ற கருப்பு பணம் பதுக்கி இருப்பவர்களோ அதில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பவர்களோ அவர்கள் எந்த விதத்திலும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள்.
பிஜேபியின் தமிழக செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து, தமிழக செயலரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடந்த சோதனை நடத்தப்பட்ட விதம் குறித்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எம் ஆர் சிவராமனிடம் கேட்டேன்.
இதுக்கு முன்னாடியும் ரெய்டு நடந்திருக்கு. இந்த ரெய்ட் ஹட் பின் கண்டக்டட் 94-95 ரெய்டு நடந்திருக்கு மாநில அரசுல. இதே தமிழ்நாட்டில் ரெய்டு நடந்திருக்கு, என்னுடைய டைமில் நடந்திருக்கு. அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் தான் நடந்தது, அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது.
இந்த முறை இவங்க வந்து, அதாவது மாநில அரசினுடைய காவல்துறையை வந்து பயன்படுத்தாம மத்திய அரசுகளோட படைகளை வந்து பயன்படுத்திருக்காங்கல்ல?
ஆமா, அதே மாதிரி தான் முன்னாடியும் பயன்படுத்தணும். ஏன்னா மாநில அரசு படையினா அவனுக்கு சொல்லிடுவாங்க, எல்லா சாமான்த்தையும் வெளியில எடுத்துன்னு ஓடி போயிடுவாங்க.
பார்லிமெண்ட் செட்டப்ல வந்துட்டு இப்ப பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிகள் மேல மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்கு, நிறைய கரப்ஷன் நிறைய இருக்கு அவங்க மத்தியில அப்படின்னு. பட் இந்த மாதிரி பியூரோக்ரசி மேலயும் அந்த மாதிரியான சார்ஜஸ் வரும்போது மக்களுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
மக்களுக்கு நான் ஏன் இந்த எண்ணம் வருது? நிறைய பியூரோக்ரசி உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்களே. இது இப்ப நடந்த 1994-95 கூட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு வீட்லயும் அவனுடைய ஆபீஸ்லயும் ரேடு நானே நடத்திருக்கேன். நிறைய கரப்ஷன் இருக்கு. சில பேர் பேர்ல நம்பிக்கை இருக்கும், சில பேர் நம்பிக்கை இருக்காது. ஏன்னா மக்களும் பணம் கொடுத்து தானே பண்றாங்க. இப்ப ஒரு இதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு காலேஜ் அட்ரஸ் பண்ணேன்னா 120% இன்ஜினியரிங் காலேஜ் ஒருத்தம் கூட பணம் கொடுக்காம லைசன்ஸ் வாங்கல. அவன் எதுக்கு பணம் கொடுக்குறான்? கொடுக்காமே லைசன்ஸ் வாங்கலாமே. மக்களே அந்த மாதிரி விரும்பி பணத்தை கொடுத்து ஏமா திட்டு திருட்டுத்தனம் பண்ணி பண்ணினாக்கா மக்களே, மக்களுக்கு எப்படி மக்கள் பேர்லயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுறது? அதே மக்கள் தானே இருக்காங்க. அந்த மக்கள்லேருந்து தானே பியூரோக்ரஸ் வரா, அதே மக்கள்லேருந்து தான் பாலிட்டிஷியன்ஸும் வரா. மக்களுடைய மாரல் வேல்யூஸ் இவ்வளோ கீழே போயிருந்தாக்கா என்ன பண்ண முடியும்?
முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எம் ஆர் சிவராமன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். வடமாகாண சபையின் பட்ஜெட் விவாதம் இன்று நடைபெற்ற போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
வடமாகாண சபையின் வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தின் போது ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக சபை அமர்வுகள் இன்று காலை 1:00 ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாகாண சபை உறுப்பினர் சாயந்தன் அவர்கள் முதலமைச்சரை குறைகூறும் வகையில் கருத்து வெளியிட்டதை அடுத்து உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து வாக்குவாதங்கள் விரிவடைந்து சபையில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது.
நான் ஒரு பலவீனமான அவைத்தலைவர் அல்ல, இந்த அவையை நான் கடைசி வரையும் பாதுகாத்தே தீர்வேன். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த சபையை கலைப்பதற்கான மரபுக முயற்சிக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்று உறுதியாக சொல்லி இந்த அவையை 1:00 நான் ஒத்திவைக்கிறேன்.
சபை மீண்டும் கூடிய போது தன்னால் சபையில் குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாக உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்ததை அடுத்து விவாதம் தொடர்ந்து இடம்பெற்றது. இதற்கிடையில் காணி தொடர்பான விடயங்களை கையாள்வது சவால் மிகுந்த காரியமாகவே உள்ளது என முதலமைச்சரின் கீழான அமைச்சுகளுக்கான நிதியொதுக்கீட்டு விவாதத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
நமது அரச காணிகள் தொடர்பில் நாம் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவிலேயே நமது கட்டுப்பாட்டை விநியோகிக்க முடிகின்றது. பிரதேச மட்டத்தில் நமது மாகாண அலுவலர்கள் பிரதேச செயலாளர்களின் கீழ் பணிபுரிந்து வருகின்றார்கள். ஆயினும் பல தேவைகளின் பொருட்டு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் எம்மால் மக்கள் நலன் கருதும் வகையிலேயே கையாளப்படுகின்றன. எனினும் காணி தொடர்பான விடயங்களை கையாளுதல் சவால் மிகுந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. அரச காணிகள் மட்டுமல்லாது பெருமளவிலான தனியார் காணிகளும் படையினரின் கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்பட்டு அவற்றை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலைமைதான் காணப்படுகின்றது. அத்துடன் அரசியல் தலையீடுகளினால் எமது கவனத்திற்கு கொண்டுவரப்படாமல் பெருமளவிலான அரச காணிகள் அபகரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான செயலாக காணப்படவில்லை. இவ்விடயம் சம்பந்தமாக நாம் மத்திய அரசுக்கு அடிக்கடி அழுத்தம் கொடுக்க வேண்டியுள்ளது, ஓங்கி குரல் கொடுப்பதன் மூலம் முன்னிலைப்படுத்த வேண்டியுள்ளது. இதை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். சகலரின் இதன் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது
என்றார் முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய தொகுப்பு அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பெர்லினில் கிறிஸ்துமஸ் சந்தையில் வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்திய லாரியில் துனிஷியாவை சேர்ந்த அகதியின் அடையாள காகிதங்கள் கிடைத்தமையால் அவரை போலீசார் தேடி வருவதாக ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு அலப்போவில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் எஞ்சியுள்ள மக்களை வெளியேற்றும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் தனது பதவிக்காலத்தின் முடிவில் பதவியை விட்டு இறங்க மறுக்கும் அதிபர் ஜோசப் கபீலாவிற்கு சர்வதேச நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. மெக்சிகோ நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பட்டாசு சந்தையில் தொடர் வெடிப்புகள் ஏற்பட்டது, அதில் குறைந்தது 31 பேர் பலியாகியுள்ளனர்.
தலைப்புச் செய்தியில் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.